இது இந்த சீசனோட கடைசி எபிசோட், லாஸ்ட் ஜீனியஸ். இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு செக்மெண்ட் ஒன்று வரும், அது கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அது நல்லா இருக்கான்னு தெரில, அதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா போர் அடிச்சதுன்னு தான் பண்ணேன். சரி, எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நரி போலே ஓடிக்கொண்டிரு, இந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. வணக்கம், இது ட்ரூ ஜீனியஸ் சீசன் 1, லாஸ்ட் ஜீனியஸ், டெஸ்லாவோட எபிசோட் 4. சரி, நம்ம இந்த பாட்காஸ்டுக்குள்ளே போகலாம். டெஸ்லா வந்து இந்த மாதிரி ஜேபி மார்கன் கிட்டேருந்த காசை வாங்க முடியாமல் வேண்டர்கிளிஃப் டவரை மூடிட்டு நம்ம மார்க்கோனி மேலேயும் கேஸ் போட முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கினார். அக்டோபர் 15, 1911 டெஸ்லாஸ் நியூ மொனார்க் ஆஃப் மிஷின் சொல்லிட்டு நியூயார்க் ஹெரால்டு ரிவ்யூன்னு வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போடுறாங்க, அதாவது பேப்பரில். அதில் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் ஒரு பறக்கிற மிஷினை ரெடி பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யூஎஸ்ஏக்கு வரும்போதே அவர்கிட்ட பறக்கிற மிஷின் செய்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருந்ததுன்றாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மிஷினில் ப்ரொப்பல்லர் இருக்காது, விங்ஸ் இருக்காது, அதில் சோர்ஸ் ஆஃப் ஃபியூயல் மட்டும் இருக்கும், அது வந்து கேஸ் ஸ்டவோட ஷேப்பில் இருக்கும். அப்படியா, அப்படி ஒரு விஷயம் முடியுமா? இது எங்கேயோ கேட்டமாயே இல்லை. இப்போ வந்திருக்கிற ஜெட் பேக்ஸ்லாம் அதோட அவரோட ஃப்ளைங் மிஷின் மாடலில் தான் கிட்டத்தட்ட ரிசம்பிள் பண்ணுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் ஜைரோஸ்கோப்பிக் ஆக்ஷன் ஆஃப் இன்ஜினை யூஸ் பண்ணி, ஜைரோஸ்கோப் இப்போ நம்ம ஃபோனில் கூட இருக்குதுல்ல, இப்போ நம்ம சார்ஜானோ ஃபோனோ அந்த ஸ்க்ரீனும் மாறுதில்ல, அதுதான் ஜைரோஸ்கோப். அந்த மாதிரி ஒரு இன்ஜினை வச்சு நான் க்ரியேட் பண்ணிடுறேன், அதை பற்றி நான் பேச வரோம்ல. அது வந்து ஏர்லேயே மூவ் பண்ணோம், ரொம்ப நேரம் அப்படியே நிற்கும், அது ரொம்ப ஸ்பீடாகவும் போகும், அந்த ரொம்ப செம ஸ்பீடாகவும் போகும், ஆனால் ரொம்ப சேஃப்டியும் கூடன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆலிஸ் சால்மர்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அவங்க வந்து ரயில்வே லைட்னிங் டிவிஷன்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வெஸ்டிங் ஹவுஸ் கம்பெனி தான், வெஸ்டிங் ஹவுஸ் அந்த சுச்சுவேஷன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தேறிட்டாருன்னு சொல்லலாம், அங்கங்கே கடன் வாங்கி அந்த பேங்க்ரப்டோட சுச்சுவேஷன்லேருந்து. டெஸ்லா வந்து அவரோட ஃப்ளையிங் மிஷினை ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் சில பல காரணங்களுக்காக அந்த மிஷின் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை. 1917 யூஎஸ்ஏ வேர்ல்டு வார் 1 உள்ள போகிறாங்க. வேர்ல்டு வார் 1 உள்ள ஜெர்மனை டிஃபீட் பண்ணுறதுக்காக யூஎஸ்ஏ உள்ளே போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது ஜெர்மனோட சம்மரின் யூபோட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெத்தட், ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தடை செஞ்சு கொடுங்க எடிசன் சொல்லிட்டு எடிசனை கேட்குறாங்க. எடிசன் வந்து அதை செய்யறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் டெஸ்லா வந்து ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணலாம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோடனே இதெல்லாம் நம்பரமாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடிசன் சிரிச்சுட்டு அந்த டெஸ்லாவே ஒதுக்கிட்டார் எடிசன். ஆனால் இந்த உலகம் 20 வருஷம் வெயிட் பண்ணிச்சு, எமிலி கிரேடியோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அவங்க தான் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுங்க, ரேடியோ வேவ்ஸை வச்சு ரேடார் செய்ய முடியும்னு சொல்லிட்டு 1937 தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னால் முடியும், இது டெஸ்லாவோட ப்ரின்ஸிபல்ஸை வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன்னு அவங்களே ரெக்கார்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. 1920 ஃபுல்லாக நம்ம டெஸ்லா ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டண்ட்டாக வேலை செஞ்சுருக்கிறாரு. அவரோட எம்ப்ளாயீஸ் கிட்ட ரொம்ப ஆடாகவே இருப்பார், ஏன்னா அவரோட ஐடியாஸ் எப்பவுமே இம்ப்ராக்டிக்கல் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கும்னு. அவர் இந்த மாதிரி ஒரு பேட்டன்ட் ஒன்றை வாங்க ட்ரை பண்ணுறாரு. 1928 72 வயசில் ஒரு பேட்டன் ஒன்று வாங்குறாரு, ஏரியல் டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லிட்டு. அதாவது அது வந்து அவர் வாங்க ட்ரை பண்ண பேட்டன் வந்து ஒரு ஃப்ளைட்டையும் ஒரு ஹெலிகாப்டரையும் சேர்ந்து செஞ்ச கலவை மாதிரி, அது கிட்டத்தட்ட ரொம்ப இன்ஜீனியஸாக இருந்ததுன்றாங்க அந்த மிஷின் நிறைய பேர். அந்த இதுக்காக வாங்கும் போது அது வெர்டிக்கலாக லிஃப்ட் ஆகும், நம்ம ஹெலிகாப்டர் மாதிரி கிட்டத்தட்ட போவோம், ஆனால் ஏரோப்ளைன் மாதிரி அதை ஸ்ட்ரைட்டாகவும் எடுத்துன்னு போக முடியும் சொல்லிட்டு சொல்கிறாரு. 1931 டெஸ்லாவோட 75th பர்த்டேக்காக டைம்ஸ் மேகசின் அவரோட பிக்சரை கவரில் போட்டாங்க. அந்த 75th பர்த்டே அன்னைக்கு எயின்ஸ்டைன் வந்திருக்கிறாரு. எயின்ஸ்டைனும் இன்னும் நிறைய சயின்டிஸ்ட்டும் வந்து நம்ம டெஸ்லாவை பார்த்துருக்குறாங்க. நம்ம டெஸ்லாவை பார்த்து அவர் ஹை ஃப்ரீக்குவன்சி கரண்ட்ஸை கண்டுபிடிச்ச பயங்கரமான ஜீனியஸ் இவர் தான் சொல்லிட்டு நம்ம டெஸ்லாவை போகிறாரு. அதே வருஷம் நம்ம டெஸ்லா வந்து புது விதமான ஒரு எனர்ஜியை நான் கண்டுபிடிச்சிக்கிறதாகவும், அதை வந்து டிஃப்ரெண்ட்டான சோர்ஸ், யாருமே யோசிக்க முடியாத ஒரு சோர்ஸ்லேருந்து என்னால் அந்த பவர் எடுக்க முடியணும்னு சொல்கிறாரு. அதை பற்றி அவர் யாரையுமே தெளிவாக பேசுறது கிடையாது. அதே அதுக்கடுத்த வருஷம் பியர் சாரோ ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரரும் ஜார்ஜ் வெஸ்டிங் ஹவுஸும் டெஸ்லாவுக்கு காசு கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் பவர் காரை கண்டுபிடிக்கிறதுக்கு கமிஷன் பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ எலான் மஸ்க் ஒரு எலக்ட்ரிக் பவர் கார் இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணிட்டு அதுக்கு டெஸ்லான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாரு. நம்ம டெஸ்லான்னு பேர் வச்சுட்டு எலான் மஸ்க் டெஸ்லா மாதிரி வேலை செய்கிறாரா இல்லை நம்ம ஜேபி மோர்கன் மாதிரி பண்ணுறாரான்னு அது கடவுளுக்கு தான் வெளிச்சோம். சரி, நம்ம இவர் என்ன கார் ட்ரை பண்ணாருன்னா 40 இன்ச்சு லாங்கு, 30 இன்ச்சு அக்ராஸு, 80 ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் அந்த 12 வோல்ட் பேட்ரி சோர்ஸும் ஒன்று இருந்தது. அது கூட ரெண்டு திக் ஒயர் அது மோட்டார்லேருந்து டேஷ்போர்டுக்கு போச்சு. டெஸ்லா இந்த ஒயர் எல்லாத்தையும் ஒரு ஸ்மால் பிளாக் பாக்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிளாக் பாக்ஸாக ஒரு ஒரு வாரம் முன்னாடியே இந்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டார். இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு லோக்கல் ரேடியோ ஷாப்லேருந்து தான் வாங்கியிருக்கிறாரு. அவர் வந்து இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோடனே வி ஹாவ் நவ் பவர்னு சொல்கிறாரு. அந்த மிஸ்டீரியஸ் டிவைஸ் வந்து திடீர்னு வேலை செய்யுது. அந்த பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னே சொல்லியா அவர். அது வந்து 90 mph ஸ்பீடில் அந்த கார் ஓடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் காரு, அதை யாருமே தொடவே இல்லையாம். அவர் கிரிப்டிக்கலாக சொல்கிறாராம், மிஸ்டீரியஸ் ரேடியேஷன் விச் கம்ஸ் அவுட் ஆஃப் அ ஈத்தர். ஈத்தர், அந்த ஈத்தர் கான்செப்ட் வந்து 1920s ரொம்ப பரவலாகவே பேசப்பட்ட ஒரு கான்செப்ட். ஈத்தர், ஏஇடிஹெச்இஆர், நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஈத்தர் பற்றி சொல்லணும்னா, அது கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசுகிற ஒரு டார்க் எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அந்த இருள் எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இருள் சக்தின்னு. அது கிட்டத்தட்ட இந்த ஈத்தர் கான்செப்டோட மெர்ஜாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் பண்ண ரிசர்ச் வரைக்கும் எனக்கு என்னமோ அப்படி தோணலை. இது கிட்டத்தட்ட ஒரு காஸ்மாலஜிக்கல் ரே, காஸ்மாலஜிக்கல் எனர்ஜி, ஸ்பேஸ் எனர்ஜின்னு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க இந்த ஈத்தருக்கு. ஆனால் இந்த பிளாக் பாக்ஸ் பற்றி அவர் கிட்டத்தட்ட இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. அதனால்தான் இப்போ வரைக்குமே பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்டில் கூட ஒன்று இருக்கோம். ஆனால் அது உண்மையிலேயே பிளாக் பாக்ஸ் கிடையாது, அதுக்கு ஆரஞ்சு கலரில் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் டெஸ்லா கண்டுபிடிச்ச இந்த பிளாக் பாக்ஸ் இதோட சென்டிமெண்ட்டாக தான் அது எல்லாத்துக்கும் பிளாக் பாக்ஸ்ன்னு பேர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் வந்து இவர் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறாரு, இவர் ஒரு மந்திரவாதிங்க, இவர் பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து டெஸ்லா மேலே சார்ஜஸ் வச்சாங்க. நம்ம டெஸ்லா அதெல்லாத்தையும் பற்றி கண்டுக்கல, இதை பற்றி ஒரு பேச்சு ஒன்றை பேசிட்டு மைக்கில் அந்த பிளாக் பாக்ஸை கையிலே எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாக் பாக்ஸோடய கிளம்பிட்டார். அதை பற்றி யாருக்கிட்டையுமே பேசலை. அதே மாதிரி யூரோப் திருப்பி வார் உள்ளே போகும்போது, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார், ஏன்னா ஹிட்லர் வந்து ஜெர்மனியை பிடிச்சிட்டாரு, ஜெர்மனை வந்து அவர் எம்பரலைஸும் பண்ணிட்டார். அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அமெரிக்கன் மீடியாவுக்கும் தெரியும். அதை பற்றி கேட்கும்போது July 11, 1934 நியூயார்க் டைம்ஸில் டெஸ்லா அட் 78 சொல்லிட்டு ஒரு மேகசின் ஒன்று வருது, அதில் டெத் பீம் பற்றி பேசிருக்கிறாரு. என்னடா இது, ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர வில்லன் வச்சிருக்கிற டிவைஸ் பெருமையே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் புதுசாக ஒரு டெலிஃபோர்ஸ் இன்வென்ஷனை கண்டுபிடிச்சதாகவும், அது ஸ்பேஸில் நிறுத்துறதாகவும், அது ஸ்பேஸில் இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி பூமியில் ஒரு ஜெத்ரே மாதிரி அமைச்சு 10,000 பேர் இருந்தாலும், 20,000 பேர் இருந்தாலும், 100,000 பேர் இருந்தாலும், எல்லாரையும் ஒரே நேரத்தில் சரண்டர் பண்ண வைக்கிற அளவுக்கு அது அந்த டிவைஸ் வேலை செய்யும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு, ஏதாவது ஒரு கம்பெனிக்கிட்ட இன்வின்சிபிள் சைனீஸ் வால் இருந்தால் கூட இந்த டெத்ரேயை வச்சு என்னால் அதை காலி பண்ணுற முடியும்னு. இதை கேட்டோடனே நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சி போயிட்டு இந்த ஆளுக்கு மென்டல் மேட் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு பேர் ஒன்று வைக்கிறாங்க. நிறைய பேர் இவர் அசிங்கப்படுத்துகிறாங்க, இவர் வீட்டில் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க, இவர் பார்க்குற வழியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இவர் வந்து அதெல்லாம் பற்றி கண்டுக்கல, நம்ம தலைவர் தான் எப்போவுமே நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் பண்ணுறது ரைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் போய்ட்டு ஜேபி மோர்கன் ஜூனியரான போய் கேட்குறாரு, யாரா இது ஜேபி மோர்கன் ஜூனியர்னு கேட்குறீங்க? ஜேபி மோர்கனோட பையன்தான் அவர். அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ப்ரோட்டோடைப் செய்கிறதுக்காக காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜேபி மோர்கன் ஜூனியர் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இவர் வந்துடுறாரு. அப்போல்லாம் ரூமர்ஸ் கிளம்பிச்சு, டெஸ்லா வந்து நிவில் சேம்பர்லைன், அப்போ இருந்த கிரேட் பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதி போட்டதாகவும், அவர் இந்த மாதிரி காசு கொடுத்ததாகவும், இந்த மாதிரி லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கிறதுனால சூப்பர் பவர் வெப்பன் டு எண்ட் ஆல் வார்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவர் இதெல்லாத்தையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், சோவியத் யூனியன் எல்லாருக்கும் அனுப்புகிறாரு இந்த லெட்டரை. யாருமே வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரல. ஆனால் 2 வருஷம் கழித்து யூஎஸ்எஸ்ஆர் மட்டும், அதாவது ரஷ்யா வந்து 25,000 டாலருக்கு மட்டும் ஒரு செக் ஒன்று தான் அமுச்சு விட்டாங்க, நீங்கள் என்ன தான் செய்றீங்கன்னு பார்ப்போம். ஆனால் அதை பற்றி யாருக்கிட்டையுமே வெளியில் வரல. நம்ம எயின்ஸ்டைன் பற்றி பார்த்திங்கன்னா, அவர் வந்து யூனிஃபைடு ஃபீல்டு தியரின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பார். தயவு செஞ்சு யாரும் டென்ஷனாக இதோட இந்த பாட்காஸ்ட் நிறுத்திடுவானா, அந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக போகிறது கிடையாது. நம்ம நியூட்டன் சொன்ன கிராவிடேஷனல் ஈக்குவேஷன் தப்புன்னு சொல்லிட்டு எயின்ஸ்டைன் ப்ரூவ் பண்ணார் கண்டிப்பாக. அது சின்ன இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி போகும்போது அவர் இந்த தியரி சரிப்பட்டு வரலங்கன்னு சொன்னாங்க. அதனால் இவர் யூனிஃபைடு ஃபீல்டு தியரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஈக்குவேஷன் வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பார். நம்ம டெஸ்லாவுக்கு இது சத்தியமாக பிடிக்கல. நம்ம எயின்ஸ்டைன் பற்றி பார்த்திங்கன்னா, அவர் நிறைய விஷயம் அவருக்கு தெரியும் தெரியும்னு நினச்சிருந்துருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவரால் லைட் ஆஃப் குவான்டானா என்னன்னே தெரியாமல் அவர் இருந்திருக்கிறாரு. கடைசியில் சாகும் போது கூட எப்படியாவது லைட் ஆஃப் குவான்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துருக்கிறாரு. ஆனால் எயின்ஸ்டைனால் முடியல. அது டெஸ்லாவுக்கு தெரியும், இந்த மாதிரி எயின்ஸ்டைன் தலைவர் ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு. அதனால் அதை டெஸ்லா வந்து எயின்ஸ்டைன் கண்டுபிடிச்ச அந்த ஃபீல்டு தியரியும் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியும் மேக்னிஃபிசன்ட் மேத்தமெட்டிக்கல் கார் விச் ஃபேசினேட்ஸ் டேசல்ஸ் அண்ட் மேக்ஸ் பீப்புள் பிளைண்ட் டு அண்டர்லேயிங் எரர்ஸ். அதாவது இது கண்டிப்பாக புரிய போகிறது இல்லை பீப்புளுக்கு, இதை வச்சு இவர் மேக்ஸை வச்சு அழகாக விளையாடி இருக்கிறாரு. இது சத்தியமாக கிட்டத்தட்ட கன்ஃபியூஸ் தான் பண்ணியிருக்கிறாரு, இதில் நிறைய எரர் இருக்குதுன்னு சொன்னார். நம்ம ஐன்ஸ்டைனுக்கு மனசளவில் தெரியும், ஆமாம் டெஸ்லா வாஸ் ரைட். அதனால தான் அடிக்கடி டெஸ்லா இவர் பயங்கரமான ஜீனியஸ்னே கோட் பண்ணியிருக்கிறாரு. ஜனவரி 5, 1943 டெஸ்லா வந்து டூ நாட் டிஸ்டர்ப்னு சொல்லிட்டு அவரோட ஹோட்டல் ரூமுக்கு வெளியில் ஒரு சைன் ஒன்றை போட்டிருக்கிறாரு. ரெண்டு நாளுமே அந்த சைன் அப்படியே வந்துருக்குது. நம்ம டெஸ்லா பற்றி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஜீனியஸான மனுஷங்க, அதனால் அடிக்கடி இந்த டூ நாட் டிஸ்டர்ப் சைனை போட்டால் ஒரு பட்டன் ஒரு வேலையில் இருப்பார். இந்த மாதிரி கடைசியில் வர நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து கடப்பில் ஓடிந்ததுனால நிறைய தடவை டூ நாட் டிஸ்டர்ப் போட்டிருக்காரு. ஆனால் ரெண்டு நாளாக வந்து இல்லாமல் இருந்தது ரொம்ப அதிசயமாக இருந்தது.
இது லாஸ்ட் ஜீனியஸ் எபிசோட் 4 பார்ட் 1 முடியுது. இதோட பார்ட் 2 பாட்காஸ்ட்டுக்கான லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வரைக்கும் பை.